சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 109 அத்தியாயம். இங்கே ஒரு குருஷேத்திரம். வெண்ணி பரந்தளையில் எதிரிகளை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றீர்கள் படைத்தலைவரே. அந்த பெரும் சிவப்பு புள்ளி அதைத்தானே குறிக்கிறது என்று வினவினார் கடுமையாக. இளஞ்சழியன் சலனமற்ற தன் கண்களை அவரை நோக்கி உயர்த்தி, ஆம் பிடர் தலையாரே, அதைத்தான் குறிக்கிறது என்றார். பிடர் தலையார் ஆத்திரத்தால் சற்று தொண்டையை கடித்தார். உறையூரிலிருந்து இது கிழக்கு எத்தனை காதம் தெரியுமா என்று வினவினார். தெரியும், சுமார் 4 காதம் தூரம் என்றான் இளஞ்சழியன். இன்னும் 1.5 காதம் கிழக்கே வந்தால் கடற்கரை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் பிடர் தலையார். ஆம், நாகையின் கடற்கரை. நிம்மதியாக உறையூரிலும் அதற்கு எதிரிலும் படைகளை அணிவகுத்து நிறுத்தி நம்ம எதிர்பார்த்து நிற்பான் இருங்கோவில். ஆம், அவனுக்கு 8 காதத்தில் மேற்கு கருவூர் வஞ்சியில் பெரும் சேரலாதன் இருக்கிறான். உண்மை. தெற்கே இருக்கின்றான் தென்னவன் பாண்டியன். அதனால் என்ன, அந்த இருவரும் நமது படைகளை கடக்காமலே உறையூரை அடைய முடியும். இதெல்லாம் தெரிந்த விஷயம். இது மட்டுமல்ல தெரிந்த விஷயம் படைத்தலைவரே, நாம் படையெடுக்க போகும் செய்தி இருங்கோவிலுக்கு எப்படியோ எட்டியிருக்கிறது. பெரும் சேரலாதனும் பாண்டியனும் பெரும் படைகளோடு உறையூரை நோக்கி கிளம்பி விட்டார்கள். இன்னும் 4 நாட்களில் உறையூர் பலமாக பாதுகாக்கப்படும். முன்னோடி படைகள் கிழக்கு 2 காதம் வரை சோழர் தலைநகரை பாதுகாத்து நிற்கும். பாதுகாத்து நிற்கட்டும். இதுவரை பொறுமையாக இருந்த மற்ற படைத்தலைவர்கள் பொறுமை இழந்து முணுமுணுத்தார்கள். இருபிடர் தலையார் அறவே பொறுமை இழந்து, இத்தனை பாதுகாப்பில் படைபலத்தில் இருக்கும் இருங்கோவில் சகல படைகளோடு எதற்காக வெண்ணி போட்டலுக்கு வர வேண்டும்? அவன் அரண்களுக்குள்ளே இருந்தால் அவனை எப்படி அணுகுவதாக உத்தேசம்? இந்த சீலையில் என்ன வழி இருக்கிறது என்று இறைந்தார். மன்னன் இருமிடர் தலையாரை போல் பொறுமையை இழக்கவில்லை என்றாலும் சற்று கவலையை காட்டினார். ஆம் படைத்தலைவரே, நல்ல அரண்களுக்கு பின்னால் பெரும் துணைவர்களுடன் இருப்பவன் எதற்காக அந்த அரண்களை விட்டு இந்த பொட்டல் வெளிக்கு வர வேண்டும் என்று வினவினார் கரிகாலன். அதற்கு சீலையில் பதில் இருக்கிறது மன்னவா என்று சாவதானமாக பதில் சொன்னான் இளஞ்சழியன். இதை கேட்டதும் மற்ற படை தலைவர்கள் அனைவரும் சீலையை உற்று கவனித்தும் ஏதும் விளங்காததால் இளஞ்சழியனை நோக்கவே அவன் எதிரே இருந்த குருவாளை கையில் எடுத்துக்கொண்டு, மன்னவா, பொன்னி நதிக்கரையில் உள்ள உறையூரிலும் அதற்கு முன்பாக 2 காதத்திலும் அரண்களில் உள்ளவர்கள் தாங்களாக இந்த பொட்டல் வெளிக்கு வர மாட்டார்கள். வராவிட்டால் அவர்களை நாம் நமது படை பலத்தை கொண்டு அழிக்கவும் முடியாது. உறையூர் கோட்டையும் சேரமான் கருவூரில் வஞ்சி கோட்டையும் மிக பலம் வாய்ந்தவை. தவிர ஒன்று பொன்னி நதியாலும் இன்னொன்று அம்பிராவதியாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. நமது படை பலத்தை கொண்டு இந்த பெருநதிகளை கடப்பது, கோட்டைகளை வெற்றி கொள்வது முடியாத காரியம். ஆகவே இந்த அரண்களில் இருந்து வெளியே எதிரிகளை இழுக்க வேண்டும் என்று கூறிய இளஞ்சொழியன் தனது குருவாளை கொண்டு பட்டு சீலையில் இருந்த சிவப்பு புள்ளியின் மேல் இருந்த சில கரும்புள்ளிகளையும் கோடுகளையும் சுட்டிக்காட்டி, இந்த பகுதி உறையூருக்கும் வெண்ணிக்கும் இடையே உள்ள மருது நிலம் என்றார். அதுவரை குழம்பி கிடந்த பிரம்மானந்தரின் கண்கள் திடீரென பளிச்சிடுவதை மன்னருக்கு மறுபுறத்தில் அமர்ந்திருந்த அள்ளி கண்டு, சரி சரி, பிரம்மானந்தருக்கு திட்டம் விளங்கிவிட்டது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள்.
படைத்தலைவரே, நன்று, நன்று, மிக நன்று
என்று குதூகலப்பட்டார். அவர் குதூகலத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியாத இருமிடர் தலையார்,
ஏது நன்று பிரம்மானந்தரே என்று சீறினார்.
படைத்தலைவரின் திட்டம்
என்றார் பிரம்மானந்தர் மந்தகாசத்தோடு.
ஏன், திட்டம் புரிந்துவிட்டதோ என்று இகழ்ச்சியோடு கிளம்பியது இருமிடர் தலையாரின் கேள்வி.
இந்த அடியவனுக்கு ஆண்டவன் சிறிது அறிவை கொடுத்திருக்கிறார்
என்று பிரம்மானந்தர் அடக்கமாகவும் விஷமமாகவும் பதில் சொன்னார். கரிகாலன் அவர்கள் இருவர் மீதும் திருப்பிய கூறிய விழிகள் அவர்கள் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது.
படைத்தலைவர் திட்டத்தை விழுக்கட்டும்
என்று அவன் அதிகார குரல் மற்றவர்களை மௌனத்தில் ஆழ்ந்திட செய்தது. இளஞ்சழியன் தன் குருபாலை கொண்டு பட்டு சீலை படத்தில் உள்ள குறிகளுக்கு விளக்கம் கூறினார்.
இதோ உறையூரில் இருந்து 4 கத தூரத்தில் இருக்கும் வெண்ணிக்கு சற்று முன்பாகவே மருது நிலம் துவங்குகிறது. உறையூருக்கு அருகில் இருக்கும் காவிரியை தாண்டி 1 கதம் வந்துவிட்டால் மருது நிலத்தில் உள்ள ஏரி, குளம், குட்டை ஆகிய நீர்நிலைகளை தவிர படகுகளுக்கும் மக்களுக்கும் நீர் கிடைக்கும் நதிகளோ வாய்க்காலோ இல்லை.
ஆம், உண்மை என்று ஒப்புக்கொண்டார் மன்னர்.
இதோ இந்த கருப்பு புள்ளிகளும் கோடுகளும் ஏரிகளையும் குளங்களையும் குறிக்கின்றன. இதோ இந்த கோடுகள் கரும்பு தோட்டங்கள், இவை நன்சை பயிர்கள். இந்த ஏரிகளின் கரைகளை உடைத்து நீரை வெளியிட்டு யானைகளின் உதவியால் பெருமரக்கலங்களையும் தழைகளையும் குளங்களில் போட்டு நிரப்பினால் நீர்நிலைகளை அழிக்கலாம். கரும்பு தோட்டங்களையும் இதர பயிர் பச்சைகளையும் யானைகளையும் விட்டு அழிக்கலாம். இதனால் மருது நிலத்துக்கு குடிகள் ஓடிவிடுவார்கள்
என்று சொல்லிக் கொண்டே போன இளஞ்சழியனை நோக்கி, அதர்மம், இது அறப்போர் அல்ல என்று பல குரல்கள் கிளம்பின.
நான் அப்பொழுது சொன்னேன்
என்றார் பிரம்மானந்தர்.
என்ன சொன்னீர்கள் அடிகளே என்று கேட்டான் இளஞ்சழியன்.
இது தமிழகத்துக்கு ஒரு கஷேத்திரம் என்று. முதலில் எதிரிகள் சைன்யம் அதிகமாகவும் நமது சைன்யம் குறைவாகவும் இருந்ததால் சொன்னேன். இப்பொழுது நீர் சொல்லும் முறைகளுக்கும் பாண்டவர்கள் தரப்பில் கையாளப்பட்ட முறைகளுக்கும் அதிக வித்தியாசத்தை காணும் என்றார் பிரம்மானந்தர்.
பாண்டவர்கள் நீர்நிலைகளையும் அழிக்கவில்லை, பயிர் பச்சைகளையும் நாசம் செய்யவில்லை
என்றால் அல்லி உணர்ச்சி பொங்க இளம் சழகனை வெறுப்புடன் நோக்கி,
ஆனால் அல்லி, அங்கு பாண்டவர்கள் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை வீழ்த்தினார்கள். அஸ்வத்தாமா இறந்தான் என்று பொய் சொல்லி துரோணனை கொன்றார்கள். துரியோதனனை யுத்த தர்ம விரோதமாக தொடையில் அடித்து சாக செய்தார்கள். அந்த மாதிரி நாம் செய்யவில்லை. அவர்கள் எல்லாம் போர் வீரர்கள். இங்கு நாம் தாக்க போவது முதலில் மரத நிலத்து குடிகளை
என்றார் பிரம்மானந்தர் இகழ்ச்சியோடு. இளம் சொழியன் திட்டத்தை மன்னனும் ஆட்சேபித்தான்.
படைத்தலைவரே, இந்த மாதிரி மரப்போர் புரிந்து நாம் முடிசூட இஷ்டப்படவில்லை என்றார்.
இளம் சொழியன் ஆசனத்தில் இருந்து எடுத்து அந்த மந்திர ஆலோசனை சபையில் இருந்து அனைவரையும் ஒரு முறை சுற்றி நோக்கினார். பிறகு உணர்ச்சி நிரம்பிய குரலில் சொன்னார், மன்னவா, படைத்தலைவர்களே, இந்த யுத்தத்தை குருஷேத்திர யுத்தத்துக்கு ஒப்பிடுகிறார் பிரம்மானந்தர். அதை பற்றி நான் வெட்கப்படவில்லை. மகாபாரத யுத்தத்தை மரப்போர் என்று இதுவரை யாரும் கூறியதாக தெரியவில்லை. யுத்த தந்திரங்களை எல்லாம் அதர்மம் என்று வைத்துக் கொண்டால் உலகத்தில் யாரும் போரிட முடியாது. போர் சாத்திரத்தில் சொல்லாத எதையும் நான் கூறவில்லை. நீர்நிலைகளையும் பயிர் பச்சைகளையும் அழிக்க நான் ஏன் கூறுகின்றேன்? அழிவில் உள்ள ஆசையா? அல்ல அல்ல. நீர்நிலைகளை அழித்து பயிர் பச்சைகளை நாசம் செய்தால்தான் மருத நிலத்துக்கு குடிகளை போர் மூலம் இடத்தில் இருந்து கிளப்ப முடியும். அவர்கள் உறையூர் சென்று இடம் கூக்குரலும் நீர்நிலைகள் அழிந்தால் மருத நிலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் யானை குதிரை படைகள் நீரின்மையால் தவிப்பதை பற்றி படைத்தலைவர்கள் அனுப்பும் செய்திகளுமே நம்மை தாக்க இறங்குவோளை தூண்டும். அவன் அங்கு புறப்பட்டதும் வெண்ணிக்கு அருகில் உள்ள அவன் அரண்களையும் நாம் தகர்ப்போம். இது எதிரிகளின் வருகையை தூரிதப்படுத்தும். நாட்டு எல்லையில் விளையும் இந்த நாசத்தை தவிர்க்க வெண்ணிக்கு வரும் இறங்குவோளை நமது படைகள் வெண்ணி பரந்தலையில் சந்திக்கும். வேறு வழி இல்லை. வழி இருந்தால் சொல்லுங்கள். பெரும் சேரலாதனும் பாண்டியனும் 15 வேளிர் படையும் இணைந்து நிற்கும் பெருங்கூட்டத்தை கடந்து எப்படி ஒரையுரை தகர்ப்பதாக உத்தேசம்?
இந்த கேள்வியை கேட்டு இளம் சழியன் சற்று நிதானித்தான். யாரும் பதில் சொல்லாதிருக்கவே அவனே பேசினார்.
இருங்கவேள் போன்ற நெறியற்றவனோடு நாம் போராடுகின்றோம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தவிர நமது படையை விட 4 மடங்கு அதிகமான படைகளோடு நாம் போராட வேண்டும் என்பதையும் மனத்தில் கொள்ளுங்கள். ஆகையால் அதிக போர் தந்திரம் மிகவும் அவசியம். நான் குடிகளை கொல்ல சொல்லவில்லை. மருது நிலத்தை விட்டு ஓட்டவே சொல்கிறேன். மீண்டும் அவர்களுக்கு நம் நிலத்தை கொடுக்கலாம். எதிரி படைகளுக்கு நீர் கிடைக்காது இருந்தால்தான் இருங்கோவேல் வெளிவருவான் என்பதற்காகவே அவற்றை உடைக்க சொல்கிறேன். மன்னர் முடிசூடிய பின்பு இந்த நீர்நிலைகளை கட்டலாம். காவிரிக்கும் அணை கட்டி நீர்கால்களை மக்களுக்கு நிரம்பாளிக்கலாம். போர் நாசத்துக்காக ஏற்பட்டது. அதை செய்ய தயங்க வேண்டாம். பிறகு அந்த நாசத்துக்கு பரிகாரம் செய்வோம். இது பிரம்மானந்தர் சொன்னது போல் குருஷேத்திரமாகவே இருக்கட்டும். ஆனால் அதற்கு பின் ஏற்பட்ட நிலை இங்கு ஏற்படாது. கண்டிப்பாய் நாட்டின் வளம் சுரக்கும்.
இதை சொல்லி உட்கார்ந்த இளம் சோழியனை சில வினாடிகள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. முடிவில் மன்னனே கேட்டான், வெண்ணி பரந்தலைக்கு எதிரிகளை இழுத்து விட்டால் வெற்றி நிச்சயமா என்று.
நிச்சயம்
என்று உறுதி நிரம்பிய குரலில் கூறிய இளம் சோழியன் அந்த போரின் விவரங்களை மிக தெளிவாக மெல்ல மெல்ல விளக்கலானான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.